அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
ஜெபவேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, என்ன ஜெபவேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, என்ன கோட்டை என்ன தஞ்சம் நீரே உண்மையா நாடி வந்தே, என்ன கோட்டை
முதல் வாசகம் யோபு ஆகமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 வசனங்கள் 1-4 மற்றும் 6-7 வசனம். மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாட்கள் கூலியாட்களின் நாட்களை போன்றவைதானே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போதும் எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 147.
மனிதரானார் நம்மிலே வாழ்கின்றார்.
வாக்கு மனிதரானார் நம்மிலே வாழ்கின்றார்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா.
மனிதரானார் நம்மிலே வாழ்கின்றார். வலிமையும் உன் பிள்ளைகளுக்கு ஆசையும் வழங்க வருகின்றார், வழங்க வருகின்றார்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. வாக்கு மனிதரானார் நம்மிலே.
எருசலேமே மகிழ்ந்திடு, இறைவனையே வாழ்த்தி பாடு. எருசலேமே மகிழ்ந்திடு, இறைவனையே வாழ்த்தி பாடு. வாழ்வதற்கு உணவும் அன்பும் நீதியும், வாழ்வதற்கு உணவும் அன்பும் நீதியும் வழங்க வருகின்றார், வழங்க வருகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9:16-19 மற்றும் 22-23 வசனம். நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எந்த செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லோரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்றைய நற்செய்திக்கான சிந்தனையை நமக்கு எழுதியிருப்பவர் தூத்துக்குடி மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருட்தந்தை ஜெபநாதன் அவர்கள். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான வசனம், இயேசு விடியற்காலையில் கருக்களோடு எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்பதே. இது இயேசுவின் ஒருநாள் நிகழ்ச்சி அல்ல, வாடிக்கையான அன்றாட நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். லூக்காஸ் நற்செய்தியாளர் தனது புத்தகம் 21 அதிகாரம் 37 வசனத்தில் சொல்லுவார், அவர் பகலில் கோயிலில் போதிப்பார், இரவிலோ ஒலிவத்தோப்பு மலைக்கு போய் வெட்ட வழியில் தங்குவார். இவ்வாறு அவரது வாழ்வில் ஜபம் என்பது ஒவ்வொரு நாளையும் திறக்கின்ற பூட்டுகின்ற சாவியாக இருந்திருக்கிறது என்பது தெளிவாகின்றது. நம்மில் பலருடைய வாழ்க்கையில் ஒரு நாளை திறக்கின்ற பூட்டுகின்ற சாவியாக தொலைக்காட்சி பெட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு வயதான பாட்டி அடிக்கடி சொல்வார், மிருகம் போல் படுத்துவிட்டு மிருகம் போல் எழும்பினேன் என்று. எனக்கு முதலில் புரியவில்லை. பின்பு அவர்களே விளக்கம் சொன்னார்கள், மனிதனை மிருகத்திடம் இருந்து வேறுபடுத்துவதே ஜபம்தான் என்று. மனிதனைப் போல் பிற உயிரினங்களும் உண்ணுகிறது, உறங்குகிறது, உறவில் வளர்கிறது. பிற உயிரினங்களும் சிரிக்கும், பேசும், அழும். ஆனால் ஜெபிக்க மட்டுமே கற்றுக் கொடுக்க முடியாது. அப்படியானால் மனிதன் மட்டுமே இறைவனோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ள படைக்கப்பட்ட படைப்பு என்பது தெரிய வருகிறது. ஜபம் தியானம் என்பது வாழ்க்கையை ஏறத்தாழ வாழ்ந்து முடித்தவர்களுக்கு அல்லது சாகப் போகின்றவர்களுக்குத்தான் தேவை என்கின்ற மனநிலை பலரிடம் இருப்பதை காண்கின்றோம். அப்படி அல்ல, உலகை விலை பேசும் நிலையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கே ஜபம் மிக மிக அத்தியாவசியம். நோய்பட்டு படுக்கைக்கு வரும்போது பயமும் பக்தியும் ஞானமும் தானே வரும். ஆனால் வாழ்க்கையை வாழத் துவங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கே ஜபம் தேவை. நீ உன் இளமையில் இறைவனை நினை. உன் கண்கள் பார்வை மங்கிய பிறகு, முடி வெளுத்த பிறகு, உன்னை அனைவரும் புறக்கணித்த பிறகு அல்ல. நீ இளமையோடும் வலிமையோடும் இருக்கின்றபோது உன்னை படைத்த இறைவனை நினை என்று சீராக் ஆகமம் கூறுகிறது. இளமை இறைவனுக்கே என்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் சமுதாயத்திற்கும் மகத்தான சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் அறிவோம். ஜபம் உன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ளும் இடம் அல்ல, அது உன்னை உறுதிப்படுத்துகின்ற உயர்ந்த இடம் என்று கலீல் ஜிப்ரான் கூறுவார். எனக்கு ஜெபிக்கின்ற பண்பு இல்லாதிருந்திருந்தால் எனக்கு எப்போதோ பைத்தியம் பிடித்திருக்கும் என்று மகாத்மா காந்தி சொல்வாராம். உன்னுடைய சுமை அகன்று போக வேண்டும் என்று மன்றாடாதே, உன்னுடைய முதுகெலும்பை பலப்படுத்தும்படி மன்றாடு என்று டாக்டர் மு வரதராசனார் சொல்கிறார். தன் ஆற்றலுக்கு ஊற்றும் உறுதுணையுமாக இருப்பவர் இறைவன் என்று அன்னை தெரசா கூறுகிறார். இப்படி மனிதனுடைய வாழ்க்கைக்கு உறுதியளிக்கின்ற பயனளிக்கின்ற ஜபம் தியானத்தை கற்றுக்கொள்வதும் கடைபிடிப்பதும் எவ்வளவு மேலான காரியம்! இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் என்று பலரை கேட்டிருக்கிறேன். எல்லோரும் சொன்ன ஒரே பதில் என்னை வியக்க வைத்திருக்கிறது. அது அவர்களின் ஜெபிக்கும் பண்பே என்கின்றனர். இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றி அறியாதவர்கள் இல்லை. ஆனால் அந்த வரப்போகின்ற துன்பத்தை எண்ணி அவர் ஜெபித்த வேளையில் மனமுடைந்து வியர்வை இரத்தமாகும் நிலைக்கு வந்துவிடுகின்றார். ஆனால் அந்த ஜப வேளைக்கு பிறகு எவ்வளவு நிதானம், பொறுமை பார்த்தீர்களா? அந்த சக்தியை அவர் வானகத் தந்தையிடமே பெற்றார் என்பேன். ஜெபிக்கும்போது ஒருவன் உறுதிப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, அது ஒருவன் தன்னையே அறிந்து கொள்ளும் இடமும் கூட. தேடிக் கண்டுகொண்டேன் தேவனை என்னுள்ளே, தேடிக் கண்டுகொண்டேன் என்று நமது புலவர் ஒருவர் சொல்லுவார். தன் உள்ளத்துக்குள் இறங்கி இறங்கி எப்போது ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்கின்றானோ அப்போதே அங்கேயே அவன் இறைவனையும் தரிசிக்கின்றான். நான் கொடுக்கும் தண்ணீர் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் பொங்கியெழும் ஊற்றாகும். அதை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது என்கிறார் இயேசு. தன்னை அறியாத பெரியவர்கள் பிரமுகர்கள்தானே இந்த பிரச்சினை. ஒரு நாளில் 15 நிமிடங்களை இறைவனுக்கு அர்ப்பணி, மீதி நேரத்தில் இறைவன் உன்னை கவனித்துக் கொள்வார் என்றார் குழந்தை தெரசாள் என்ற புனிதை. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று நீதிமொழிகள் புத்தகம் கூறுகிறது. நீங்களும் ஜெபித்து பாருங்கள், அது உங்களை உயர்த்தும் உறுதிப்படுத்தும், இறைவனையும் உங்களையும் அறிய வைக்கும்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக்கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. குறிப்பாக இலங்கையில் அநீதி செயல்களால் அவதிப்படும் எங்கள் தமிழின மக்களை கண்ணோக்கி பாரும். உங்கள் மேலே நாவியை பொழிந்து உங்களை வெற்றி பெற செய்வேன் என்று எசையா இறைவாக்கினர் வழியாக மொழிந்த எங்கள் தெய்வமே, இலங்கையில் மற்றும் மற்ற இடங்களில் அகதிகளாக சென்றுள்ள எங்கள் அன்புக்குரிய தமிழின மக்களின் வாழ்வு மீண்டும் செழிப்பாக மாறச் செய்யும். அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவார்களாக. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் அவர்கள் மேலிறங்கட்டும். இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உமி வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உமி வேண்டுகிறோம். ஆமென்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.